துன்பத்தின் நாட்களிலே நடந்து வருகிற பொழுதெல்லாம் எங்களோடு நீங்கள் இருக்கிற தேவன் ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும் யார் எங்களை மறந்து விட்டாலும் நீரங்களை மறப்பதில்லை. நீரங்களோடு இருக்கிற தேவன், நீரங்களை நடத்தி வருகிற தேவன். யோபு சொல்லுகிறார், நான் வலது பக்கத்தில் பார்த்தாலும் எனக்கு தெரியல, இடது பக்கம் பார்த்தாலும் எனக்கு ஒன்னும் தெரியல, ஆனால் நான் போகிற வழி இன்னதென்று நீர் அறிந்திருக்கிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகளோ அனுப்பி கத்தாவே, எங்களோடு பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஆசீர்வாதி நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. என்னுடைய சார்பிலையும் எல்லா தாய்மாருக்கும் இந்த தாய்மார் தினம் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தாய்மார்கள் என்பது இலகுவானது அல்ல, ஈஸியானது அல்ல, அது கடுமையானது ஒரு காரியம். ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாய்க்கு ஒரு மூன்று பிள்ளைகள் இருந்தா, ஒரு பிள்ளை நல்லா இருக்கும், மற்ற பிள்ளை அப்படி இப்படி இருந்து கொள்ளும், ஒரு பிள்ளை சரியான குலப்படியாக இருக்கும். ஆனால் இந்த மூன்றையும் தாயண்ட ஸ்தானத்தை கொடுத்து அந்த மூன்றையும் நடத்தி செல்வதுதான் தாயினுடைய தன்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாயினிடத்திலே பொறுமையானது ஏராளமாக இருக்கும். எந்த பிள்ளை எப்படி இருந்தாலும், எந்த பிள்ளை எதை செய்தாலும், அம்மா என்று கூப்பிடுகிற பொழுது எந்த தாயும் சொல்ல மாட்டார், என்னை நீ கூப்பிடாத, நான் உனக்கு அம்மா கிடையாது, நீ நேற்று கொலப்படி செய்தாய் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? அதுதான் தாயினுடைய அன்பு. ஆண்டவர் தன்னுடைய அன்பை தாயினுடைய அன்புக்கு ஒப்பாக வைத்து விளங்கப்படுத்துகிறார். ஒருவேளை தாயின் அன்பு மாறலாம், அதனுடைய அர்த்தம் என்னச்சுன்னா, அது மாறுவதற்கு சந்தர்ப்பம் கிடையாதுப்பா, அது மாறுவதற்கு நேரம் கிடையாது. ஆனா ஒருவேளை, ஒருவேளை அது மாறினாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆனா அது மாறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனா ஒருவேளை மாறினாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நீதிமொழிகள் 14:4 திருப்பிகள். இன்றைய நாளிலே வேதத்திலே சில ஸ்திரிகளை குறித்து நான் கவனிக்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்வு, அவருடைய வளராடு, அவர்கள் நடந்து வந்த விதங்களை பார்த்து நாம் கடந்து செல்லாம் சொல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 14:1.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள்.
திருப்பி வாசிங்க.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள்.
புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள் தெரியுமா? தன்னுடைய வீட்டை அவள் என்ன செய்கிறார்? கட்டுகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரு? புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. இவளை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புத்திமதி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் அநேக விதத்திலே ஸ்திரீகளை தேடுகிறார்கள். ஆனால் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயையும், தன் குடும்பத்தை தன் வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரீயையும் தேடுகிறவர்கள் அரிதானவைகளே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இன்றைக்கு படித்த ஸ்திரீகளை தேடுகிறோம், பட்டதாரிகளை தேடுகிறோம், ஒருவேளை பணக்காரர்களையும் நாம் தேடுகிறோம். ஆனால் படித்த படுக்கார் அதற்கு மேலாக புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. ஏன் தெரியுமா? அவள் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவள் தன் வீட்டை கட்டுகிறாள், அவள் தன் குடும்பத்தை கட்டுகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. வேதம் சொல்லுகிறது, கணவன் குடும்பத்தின் தலையாக இருக்கிறான் என்று சொல்லி. உண்மையே. அதற்கு பிற்பாடு வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்திரியானவள் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லியும் அதே வேதம் சொல்லுகிறது இல்லையா? குடும்பத்துக்கு தலைவனாக அவன் இருந்தாலும் வீட்டு காரியங்களிலே நீதிகளின் 31 அதிகாரத்திலே தன்னுடைய ஸ்திரியை குறித்து அழகாக சில காரியங்கள் வர்ணிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து ரெண்டு தடவை போதகர் நம் மத்தியில பிரசங்கித்திருந்தார். அந்த செய்தி என் மனதில இன்றைக்கும் பதிந்திருக்கிறது. அதுல சில வார்த்தைகளை நான் பார்க்கறதுக்கு இந்த நாள்ல விரும்புகிறேன். ஆனாலும் அதுல ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே வர்ணிக்கப்படுகிறது. ஒரு குடும்ப ஸ்திரி எப்படி இருப்பார், ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர் அவர் எப்படி இருந்து தன் குடும்பத்தை கட்டுகிறாள், தன் பிள்ளைகளை கவனிக்கிறாள் என்று சொல்லி வேதத்திலே நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே புத்தியுள்ள ஒரு ஸ்திரி என்ன செய்கிறார், அவள் தன் வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரியாக இருக்கிறார். புத்தி இல்லாதவளோ அவள் அதன் கையினாலே அதை என்ன செய்கிறாள், இடித்து போடுகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு குடும்பம், ஒரு தேவனுடைய குடும்பம், ஒரு தேவனுடைய மனுஷனுடைய குடும்பம் நிற்பது எதிலே தெரியுமா, தேவனுடைய கிருபைக்கு அடுத்ததாக ஒரு ஸ்திரி அவள் புத்தி உள்ளவளாக இருந்து தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் தேவனுக்குள்ளே நடத்தி பிரயாசப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்லாவிட்டால் ஒரு அர்ப்பணம் என்று சொல்லி சொல்லலாம். நீதிமொழிகள் 31 வாசித்து பாருங்கள், அதிலே அதுதான் சொல்லப்படுகிறது இல்லையா. ஆகையினாலே நல்ல குடும்பங்கள் நல்ல சபை என்று சொல்லி போதகர் அடிக்கடி சொல்லுவார். பாருங்க, நல்ல நல்ல குடும்பங்கள் பூத்து 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 சபைகள்ல இருக்கிற பொழுது அந்த சபையை பிசாசால எதுவும் செய்ய முடியாதையா. ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய சபை. இன்னைக்கு நான் இந்த பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன அந்த வாசனத்தை தேடினேன். என்ன தெரியுமா, அவன் விசுவாசத்தை எப்படி தன் பிள்ளைகளுக்குள்ளே கடத்தினான் என்பதை குறித்து பேசலாம், ஆனா பிடிக்கலாம போயிட்டது. ஏதோ என்னவோ கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை எப்படியோ வெளிப்படுத்துவார். பாரு, நான் யோசித்த இன்றைக்கு அந்த வசனம் எனக்கு தேவையாண்டவரை, எப்படியாவது ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி அந்த வசனத்தை அந்த விசுவாசத்தை கடத்த வேண்டும் என்று நான் எப்படியாவது இன்னைக்கு சொல்லணும் என்று சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்க, அந்த வசனம் எனக்கு கிடைக்கல. ஆனா சபைக்கு ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் எந்த வசனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும் அல்லவா, அவர் தன் ஆசாரியனுக்கு வெளிப்படுத்துவார் அல்லவா. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, இஸ்திரிகளே, தேவனுக்குள் வாழுகிறவர்களே, உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருங்க. தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள்ளே கட்டுகிறவர்களாக இருங்க. நான் பின்னுக்கு பார்ப்பேன், ஆனாலும் முன்னுக்கு நான் சொல்லிட்டு போயிருந்தேன். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் சொன்னார் தெரியுமா, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அநேக டாக்டர்ஸை விட அவன் உயர்ந்தவன் என்று சொல்லி, படித்தவர்களை விட அவன் உயர்ந்தவன் என்று சொல்லி. ஆகையினாலே உங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள்ளே கட்டுங்க, வைராக்கியமாக கட்டுங்க, உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. உங்களுடைய குடும்பம் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி அறிந்து பாருங்கப்பா. எப்படியே பேசிட்டு கொண்டு போனால் கணக்கு நான் பேசுறேன். நான் பார்க்க விரும்புகிறேன் சில குறிப்பான காரியங்களை, நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 28 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 28 வசனம்,
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
திருப்பி வாசிங்க,
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
அவள் இருந்த வீட்டுக்கு தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதன் வந்து மரியாள் என்ற ஸ்திரியிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீ என்ன பெற்றிருக்கிறாய், கிருபை பெற்றிருக்கிறாய், நீ கிருபை பெற்றிருக்கிறாய். ஏன் ஆண்டவரே, நான் ஏன் கிருபையை பெற்றிருக்கிறேன், நான் எதற்கு கிருபையை பெற்றிருக்கிறேன், நீ ஒரு காரியத்தை தேவனுக்காய் செய்ய போகிறாய், அதனால் நீ கிருபையை பெற்றிருக்கிறாய். இதுல ரெண்டு காரியம் இருக்குது, கவனிங்கள். ஒன்று, தேவனுடைய காரியத்தை நான் செய்வதற்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதே வேளையிலே நான் ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்வதற்கும் கிருபை தேவை. ரெண்டு காரியத்தை விளங்கிக் கொள். ஒன்று, தேவன் என்னை குறித்து ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அதற்கும் தேவனுடைய கிருபை தேவை. அதே வேளையிலே நான் ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்ய விரும்பினால் அதற்கும் தேவனுடைய கிருபை தேவை. மரியாள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொழுது தேவனுடைய தூதன் வந்து, நீ என்னத்தை பெற்றிருக்கிறீ, இந்த பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. அவள் இருந்த வீட்டுக்கு தேவனுடைய தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், இஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். என்ன, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது, ஆனால் நீ செய்ய போகிறாய், நீ இஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியே. நல்ல தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவனிடத்தில் இருந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். அது போதுமானது. எது கிருபையானது? ஒரு மனுஷனை நடத்தி செல்லும் கிருபையானது, ஒரு மனுஷனை வாழ வைக்கும் கிருபையானது, ஒரு மனுஷனை நிக்க வைக்கும் கிருபையானது, தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு நடத்தும் என்பதை நாம் மறுக்க முடியாது. கிருபை செய்கிற வேலை என்ன தெரியுமா? பலவீனமான ஒரு மனுஷனை பலப்படுத்த, நிற்க முடியாத ஒரு மனுஷனை நிற்க வைக்கும். கிருபை என்பதன் மறுபெயர் என்ன தெரியுமா? அது தேவனுடைய இரக்கம், அல்லாவிட்டால் ஒரு அன்பு, அல்லாவிட்டால் ஒரு தயவு. பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் கிருபை குறித்து விளங்கப்படுத்தினார். நம் மத்தியிலே வந்த பொழுது எப்படி தெரியுமா? தகுதியில்லாத உன்னை தகுதிப்படுத்துவது கிருபையாகும், தகுதியில்லாத உன்னை தகுதிப்படுத்துவது கிருபையாகும். சமன், பரலோகத்துக்கு போக தகுதியில்லாத உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தது கிருபையே. நரகத்திற்கு போவதற்கு தகுதியாயிருந்த உன்னையும் என்னையும் அங்கே தகுதியில்லாமல் மாற்றியது தேவ கிருபையே என்று சொல்லி அவர் விளங்கப்படுத்தினார். ஆகையினாலே தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, தேவனுக்குள்ளே வாழுகிற இஸ்திரிகளே, தேவனுடைய கிருபையிலே தங்கியிருக்க தேவனிடத்தில் வாஞ்சியுங்கள். ஒன்று. இரண்டாவது, இஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிப்பட்டவர்களாய் இருக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், மரியாள் மற்ற இஸ்திரிகளைப் போலவே அவளும் இருந்திருந்தால் இந்த ஒரு அழைப்பு அவளுக்கு கிடைத்திருக்காது. மற்றவர்கள் மாதிரியே அவளும் வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அவளுக்கு கிடைத்திருக்க முடியாது. ஆனால் அவள் என்ன சொல்லுகிறார்? இஸ்திரிகள் எல்லாருக்குள்ளையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருக்கிறியே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளாயிருக்கிறியே, தேவன் உன் மீது கண்ணோக்கம் உள்ளவராய் இருந்தாரே, தேவன் உன்னை கவனித்துக் கொண்டு இருந்தாரே. ஆகையினாலே இஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், அதனால் நீ தேவனுடைய சமூகத்திலே கிருபை பெற்றாய். ஆதியாகமம் 6:7-8 வாசியுங்கள் சீக்கிரமாக. ஆதியாகமம் 6:7-8 வசனம்.
அப்பொழுது கர்த்தர், நான் சீட்டித்த மனிதனை பூமியிலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தோ உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனச்சாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாரு, நான் இந்த ஜனத்தை அழிக்க போகிறேன், இந்த ஜனத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். அப்படியானால் அழிவில் இருந்து காப்பாற்றுவது கிருபையாகும், அழிவில் இருந்து ஒரு மனுஷனை விடுவிப்பது கிருபையாகும். ஒரு தேசத்து ஜனத்தை தேவன் அழித்துக் கொண்டு இருக்கிற பொழுது நோவா என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையாகும். ஐயா அம்மா, தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து உன் குடும்பத்திற்காய், உன் பிள்ளைக்காய், உன்னுடைய உறவுகளுக்காய், உன் உறவுகளுக்காய் தேவனுடைய சமூகத்திலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது ஞானம் அல்ல, படிப்பல்ல, பட்டமல்ல, பணமல்ல, சொத்தல்ல, தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையாகும். அதை பெற்றுக்கொள், அது உன்னை வாழ வைக்கும். இந்த தாய்மார்கள் தினத்தினிலே உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபையை அண்டிக்கொள், உன் பிள்ளைகளை தேவ கிருபைக்கு நேராக நடத்து, தேவ அன்புக்கு நேராக நடத்து. இல்லாவிட்டால் இந்த பூமியிலே அவர்கள் கஷ்டப்படுவார்கள். பாருங்க, பின்னுக்கு நான் சில வசனங்களை நான் பார்க்க விரும்புகிறேன், அதனால் நான் இவைகளை குறித்து பேசுறேன். திருப்பி வாசிங்கள், ஆதியாகமம் 19:19 வசனம், சீக்கிரமாக வாசிங்கள். ஆதியாகமம் 19:19.
உமது கண்களிலும் அது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன்.
திருப்பி வாசிங்க, 19:19 வாசிங்க.
உமது உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி
போகிறீங்கன்னா, சோதோம் குமாரா அழிக்கப்படுகிற நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. சோதோம் குமாரா என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கே தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரிவதில்லை. உலகத்திலே போய் பாத்தீங்க என்று சொல்லிச்சுனால், அநியாயம் நடக்கிற இடத்துல, அக்கிரமம் நடக்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருந்து விட்டு சொல்லுவான், தாஸ் இஸ் சோதோம் குமாரா என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஜனத்துக்கும் சோதோம் குமாரா அவருடைய அர்த்தம் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே சோதோம் குமாராவை தேவன் அழித்துக் கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஐயா ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ கிருபை தந்தது உண்மைதான், ஆனா அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. இந்த பக்கத்துல நான் போறதுக்கும் கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்தால் நலமாக இருக்குமே. அழிவில் இருந்து காப்பாற்றுவது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையாகும். நீங்கள் நல்லா இருப்பதற்கு தேவ கிருபையில் தங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பதற்கு தேவ கிருபையில் தங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்கள் நல்லா இருப்பதற்கு தேவ கிருபையில் தங்கிக் கொள்ளுங்கப்பா. அநேகர் நாம் பணத்தில் தங்கிக் கொள்ளுகிறோம், படிப்பில் தங்கிக் கொள்ளுகிறோம், பட்டத்தில் தங்கி விடுகிறோம். மகா அலெக்சாண்டர் போகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு தேசங்களை ஆண்ட மகா அலெக்சாண்டர் விருங்கையோட போறான், விருங்கையோட போறான், என் கையை வெளியே விட்டு அடக்கம் பண்ணுங்கப்பா. இந்த பெரிய தேசங்களை ஆண்ட நான் போகிற பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறேன். தேவ கிருபையிலே தங்கி இருங்கப்பா. தனித்தனிய உங்களுடைய இந்த நாளிலே நான் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல தகப்பன்மாரே, நல்ல தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை அன்றி தேவனுடைய கிருபையிலே தங்குங்கள், தேவனுடைய கிருபையிலே சாய்ந்து கொள்ளுங்கள். அநேகர் நம் பலத்திலே சாய்ந்து விடுகிறோம். நம் பலத்திலே சாய முடியும் ஐயா, நமக்கு பலம் இருக்கும் வரைக்கும் சாய முடியும். ஆனால் எல்லா பலங்களும் ஒரு நாள் நம் சரீரத்தை விட்டு போகிற நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது. அந்த நாளிலே நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. இந்த பாருங்க, இதிலே நான் காட்டி வித்த மனிதர்கள் எல்லாம் வலிமை வாய்ந்த மனிதர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய காரியத்தை இன்னைக்கு வெளியே போய் கேளுங்க, மோசே எஸ் தெரியுமே, ஆபிரகாமா முஸ்லிம்கிட்ட போய் கேளுங்க, ஆபிரகாமா எனக்கு தெரியுமே. அவர்கள் எல்லாம் சாய்ந்தது யாரிடத்தில் தெரியுமா? தேவனுடைய கிருபையிலே சாய்ந்தார்கள். தேவனுடைய இரக்கத்துக்குள்ளே மறைந்திருந்தார்கள். தேவனுடைய அன்புக்குள்ளே மறைந்திருந்தார்கள். தேவனுடைய இரக்கத்துக்குள்ளே என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி விழுந்து கிடந்த மனிதர்கள் அல்லவா? அசாதாரணமான காரியங்களை தேவராட்சியத்திலே அவர்கள் செய்தாலும் அவர்கள் மறைந்து கிடந்த ஒரே ஒரு இடம் இருக்கிறது, எங்க தெரியுமா? உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் மோசே ஒரு இடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் அழிந்து போய் விடுகிறார்கள், இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி விடுகிறார்கள், ஆகையினாலே நீ செய்ய வேண்டியது என்னவெனில், இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், நான் உன்னோடு வரப்போகிறது இல்லை, இந்த ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மோசே என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, நீர் எங்களோடு வராவிட்டால், உம்முடைய சமூகம் எங்களோடு வராவிட்டால், நீர் எங்களுக்கு முன்பாக போகாவிட்டால், உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்காவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி மோசே தேவனுடைய சமூகத்திலே புலம்புகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே மோசே பெரியொரு தேவ மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு தேவையானது என்னவா இருந்தது தெரியுமா? கிருபையாக இருந்தது. ஐயா, மோசேக்கு அனுபவம் கிடைக்கலையா? மோசே எத்தனை லட்சம் ஜனத்தை நடத்தி வந்தான், ஒரு தேசத்து ராஜாவுக்கு முன்பாக நின்று சவால் விட்டு அவனுடைய பலத்தில் அவன் கொன்றவில்லை. ஆனாலும் அவன் கடைசி நேரத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னான்? உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அது இல்லாவிட்டால் என்னை இந்த இடத்துல இந்த ஜனங்களோடு நீ கொண்டு போகாதே. நம்முடைய பலத்தில் ஈஸியாக சாய்ந்து விடலாம். பாருங்க, ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு பலன்கள். வாலிபத்திலே ஒரு பலம் இருக்கிறது, நடுப்பகுதியிலே இன்னொரு பலன் இருக்கிறது, வைபோதிகத்துக்குள்ள எல்லாம் மங்கி விடுகிறது பாருங்க. ஆகவே அந்தந்த பலத்துக்கு உரிய விதத்திலே நாம் துள்ளிக் கொள்ளலாம். ஆனால் சங்கீதத்திலே நீதிமொழிகள் என்று சொல்லுகிறேன், நான் சொல்றான், நான் வாலிபனாய் இருந்தேன், நான் முதிர் வயதும் ஆனேன், ஆனா நீதிமான்கள் அப்பத்துக்கு, ஆனா அதே மனுஷன் என்ன தெரியுமா சொல்ல முடியும், நான் வாலிபனாக இருந்து பார்த்ததும் முதிர் வயதாக இருந்து பார்த்ததும் என்னவெனில் தேவனுடைய கிருபை இல்லாமல் எவரும் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு வைபோதிக ஊழியர்கள் இடத்துல போய் கேளுங்க, அனுபவம் நிறைந்து வந்தவரிடத்துல போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தேவனை சாய்ந்து கொள்ளப்பா, உன்னை போல நாங்களும் துள்ளின நாட்கள் இருக்கிறது, உன்னை போல நாங்களும் கத்தின நாட்கள் இருக்கிறது, உன்னை போல நெஞ்சை நிமித்தி நின்ற நாட்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற புத்திமதியை கேள், தேவனுடைய கிருபையை சாய்ந்திருங்கள். நல்ல தாய்மார்களே, நல்ல தகப்பன்மார்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாலும் சரி, தேவன் உங்களை குறித்து ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் சரி, ரெண்டுக்கும் தேவையானது ஒரே ஒரு காரியம் என்னவெனில் தேவனுடைய கிருபையாகும். தேவனுடைய கிருபையாகும். இரண்டாவது காரியம் லூக்கா 10:38 வாசிங்கள்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
ஐயா, நல்ல தாய்மார்களே, உலகத்துக்கு அடுத்த காரியங்களே நினைத்து 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 கவலைப்பட்டு 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 கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு தேவனை விட்டு விலகி விடாதிருங்கள். மரியாள் என்ன செய்தால் தெரியுமா, ரெண்டு பேரும் தான் தேவனை வீட்டுக்கு அழைத்தார்கள். ரெண்டு பேரும் அழைத்தார்கள், ரெண்டு பேர். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே வந்தா எல்லாரும் சொல்லுவீர்கள், ஆண்டவரே என்னை என்னுடைய வீட்டுக்கு வா, என்னுடைய வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு நீர் வர வேண்டும். எல்லாரும் போய் என்ன செய்வோம், நல்ல மேசி சரியாக விரிப்போம், கோப்பைகள் கழுவுவோம், நல்ல சாப்பாடெல்லாம் செய்து ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் இருந்து சொல்லுவார், மகளே கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாத, தேவனை தரித்துக்கொள், வசனத்தை கேளுன்னு சொல்லி. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அநேகர் 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 தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து தேவனுடைய சித்தத்தை தவற விடுகிறார்களே. அநேகருக்கு விருப்பம், இயேசுவுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். நான் ஒரு தடவை பிரசங்கித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அநேக காரியங்கள் நன்மையாக இருக்கும், ஆனால் அது தேவ சித்தத்தின்படி இருக்க. அநேக காரியங்கள் நாம் செய்வது நன்மையாக இருக்கும். விளங்குறதா, சும்மா ஒரு அர்த்தத்துக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு பதிலுக்கு சொல்றேன். இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்ல முடியுமா, நான் போய் சுவிசேஷம் சொல்ல போகிறேன் இன்றைக்கு, நான் ஆராதனைக்கு வரவில்லை என்று சொல்லி. நல்ல காரியம், நன்மையான காரியம் ஐயா, தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நான் செய்கிறது சரியாக இருக்கிறது. ஆராதனைக்கு நான் வரவில்லை ஐயா, ஆராதனைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் மகிமையை செலுத்தாத ஒரு காரியமோ ஊழியமோ தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு வேதத்தில் எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. ஆகையினாலே மாட்டாள் என்ன செய்கிறார், சமைக்கிறார். மரியாள் என்ன செய்கிறார், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறதை கவனித்து கேட்கிறார். என்ன ஆண்டவரே சொல்லுகிறேன், என்னை குறித்து என்ன சொல்லுகிறேன், என் சகோதரியை குறித்து என்ன சொல்லுகிறேன், என் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறேன், என் கணவனை குறித்து என்ன சொல்லுகிறேன் சொல்லும். நான் கேட்கிற ஆண்டவரே, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கப்பா. எது நல்ல பங்கு? நல்ல தாய்மார்களே, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். எது நல்ல பங்கு? அனுதினமும் கவலைப்படுவதா, அனுதினமும் துக்கப்படுவதா, அனுதினமும் கண்ணீர் விடுவதா? தேவ சமூகத்திலே காத்திருங்க. கடந்த நாட்களிலே அநேகர் கர்த்தருக்குள்ளே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறீர்கள், அநேகர் கர்த்தருக்குள்ளே உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், அநேகருக்குள்ளே ஒரு ஜெபத்தின் ஆவியானவர் கட்டமைத்துப்பட்ட விட்டத்தை நாங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு கஷ்டத்தோடு ஜெபம் பண்ணதை கர்த்தர் கண்டார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள்லையும் நாம் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு, ஐயா நான் சொல்லுகிறேன் கே, உன் குடும்பத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாதே, தேவ சமூகத்திலே காத்திருக்க கற்றுக்கள். உன் பிள்ளைகளை குறித்து நீ கண்ணீர் விடுகிற, ஐயா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கண்ணீர் விடுகிறதுனாலே தன்னுடைய சரீரத்திலே ஒரு முளத்தையும் கூட்ட முடியாதா? ஆகையினாலே நல்ல ஏன்னா தாய்மார்களுக்கு இன்றைக்கு பேசுகிறேன்னு சொல்லிச்சுன்னா, தங்கள் தாய்மார்களை குறித்து தங்கள் பிள்ளைகளை குறித்து சுமக்கிற ஒரு பெரிய சுமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நம் வாழ்க்கையிலே கண்ட காரியம் பாருங்க. தங்கள் பிள்ளைகள் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுகிறதும் அவர்கள்தான், தங்கள் பிள்ளைகள் துக்கமாக இருந்தால் அதிலே கசிந்து அதிலே மாண்டு போகிறதும் அவர்கள் தான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுவார், அவன் சந்தோஷமா இருக்கிறானா இல்லையா என்று சொல்லி. ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்ல முடியும், அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. தெரியுமா, இதுதான் தாயின் அன்பு என்று வேதத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நல்ல தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய சமூகத்திலே வைத்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாயிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள் ஐயா. கொரியா தேசத்திலே இன்றைக்கு எழுப்புதலின் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தாயார் முழங்கால இருந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தன் கண்ணீரை ஊற்றி விட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் சொன்னது போல பரிஸ் தேசத்திலே உலக அதிசயத்திலே ஒன்றாக இருக்கிற அந்த கோபுரத்தை கட்டி முடித்து விட தாயார் தன்னுடைய மகனுக்காக வேண்டி அவனை உற்சாகப்படுத்தினார். ஐயா விடாத, செயல்படு செயல்படு செயல்படு. உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்த காரியங்களை ஊக்குவீங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்த காரியத்திலே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைத்த காரியங்களை அவர்களுக்கு கை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு காலத்தில் உயர்ந்திருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் ஒரு காலத்தில் நல்லா இருப்பார்கள். ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடங்கப்பா, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். மரியாளும் ஒரு பங்கை தெரிந்து கொண்டால், மாட்டாளும் ஒரு பங்கை தெரிந்து கொண்டால், ரெண்டும் பங்கே, ரெண்டும் நன்மையானது. என்னுடைய கண்ணுக்கு மாட்டாள் செய்ததும் தப்பில்லை, வந்திருக்கிறது ஆண்டவர், அவரை நான் கவனிக்க வேண்டும், அவரை நான் சரியாக கவனித்து அனுப்ப வேண்டும். ஆனால் தேவனுடைய பார்வையோ மனுஷ பார்வையாக இருக்காதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நாம் பார்க்கிற விதமாக தேவன் யாரையும் பார்ப்பது கிடையாது, நாம் பார்க்கிற விதமாக எவரையும் தேவன் விசாரிப்பதும் கிடையாது. நாம் பார்க்கிறது நம்முடைய மாம்ச கண்ணிலே நாம் பார்க்கிறோம், தேவன் பார்க்கிறதோ அவர் தெய்வீக கருண கண்ணிலே பார்க்கிறார் என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது. மாத்தால் வந்து என்ன தெரியுமா ஆண்டவரே, என் சகோதரத்திலே சொல்லும், அவளும் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும், அவள் மாத்திரம் பாதத்தில் இருக்கிறார், நான் மாத்திரம் வேலை செய்து கவலைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், துன்பப்படுகிறேன். நல்ல தாய்மார்களே, இதுவரைக்கும் உங்கள் இருதயத்திலே இருந்த பாருங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் காரியங்களை குறித்து, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் எதையெல்லாம் வைத்து சுமந்து, எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, ஆண்களுக்கே எவ்வளவோ பாரங்கள் இருக்கிறது, எவ்வளவோ விருப்பங்கள் இருக்கிறது, எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, பெண்களுக்கு இல்லாமல் இருக்குமா? அதுக்கும் தங்கள் பிள்ளைகளை தங்கள் கண்களுக்கு முன்பாக வளர்த்தெடுக்கிற அந்த பெரிய பொறுப்பை எடுத்திருக்கிற அவர்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குமா? தேவனுடைய சமூகத்திலே வந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கப்பா. நான் சில சம்பவங்களை சொல்லிவிட்டு அடுத்ததுக்குள்ள போறேன். கனகாரியம் பேச பேச விரும்புகிறபடியினாலே யோவான் 12 அதிகாரத்திலே 3 வசனத்திலே நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அதை சீக்கிரம் வாசிங்களே, கடகடந்து வாசிங்க நான் டக்கண்டு போகக்கூடியதா இருக்கு. யோவான் 12:3,
அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை.
நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இந்த காரியத்தை குறிப்பிடுகிறேன்னு சொல்லிச்சுனா, அவள் தெரிந்து கொண்டது எது தெரியுமா? விலையுறந்த ஒரு பங்கை கொண்டு வந்து தேவ பாதத்தில் வைத்தாள். அது தான் தெரிந்தெடுப்பு. அதாவது நாம் வைத்திருக்கிற அந்த தெரிந்தெடுப்பை குறித்து நான் பேசுகிறேன். அவள் தன்னிடத்தில் இருந்த விலையுறந்த ஒன்றை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து விட்டாள் பாருங்க. தேவ பாதத்தில் ஊற்றி விட்டால் பாருங்க, கண்ணீரை ஊற்றி விட்டால் பாருங்க. தேவடைய சமூகத்தில் என் கண்ணீரை ஊற்றி அவள் இருக்கிறாள். என்ன தெரியுமா? ஆண்டவரே 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 என்று சொல்லி. அதற்கு அடுத்தது என்னும் ஒரு காரியம் பாருங்க, அதையும் வாசிச்சு நாம் சீக்கிரம் லூக்கா 7:38 வாசிங்கள் சீக்கிரமாக. லூக்கா 7:38,
பரிசேயர்கள் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள வைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து
சமூகத்தில் இருந்து அழுது புலம்பி தைலத்தை பூசிக்கிற பொழுது அங்க இருந்தவங்க சொல்றாங்க இது என்ன சொல்லி. அப்ப ஆண்டவர் அதுக்கு விளக்குகிறார் என்ன தெரியுமா, ஒருவனிடத்தில் எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு மனுஷன் எவ்வளவு பாவத்தை செய்து அவன் எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு தக்கதாக அந்த நபர் தேவனே அன்பாயிருப்பாரா. இப்ப என்னிடத்துல யோசிப்புரவர் ஒரு பொய் சொல்லி இருந்தா, நான் ஒரு 50 பொய் சொல்லியிருக்கேன்னு வைங்க, ஆனா அந்த 50 பொய்யையும் ஆண்டவர் எனக்கு மன்னித்து இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா, அந்த ஆண்டவர்ல இன்னும் ஊக்கமான அன்பாக இருப்பேன் என்பதை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க கூடியதா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, தேவனிடத்திலே அன்பா இருங்கப்பா. நல்ல தாய்மார்களே தேவனிடத்தில் ஏன் தெரியுமா, உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்களையும் என்னையும் இன்று வரைக்கும் வாழ வைத்திருக்கிற அந்த தேவனிடத்திலே அன்பாயிருங்கப்பா, தேவனை ரொம்ப நேசிங்க. அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள வாங்க, எனக்கு நன்றி தெரியும் இந்த கடந்த நாட்கள்ல அநேகர் அதை அங்கீகரித்தார்கள். என்ன பண்ணி சொன்னால், நாம் இந்த நாளில் ஜபம் பண்ண விதம் இது நாம் இருந்த இடத்தை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி, அந்த இடத்துக்கு நாம தேவனை நேசிக்கிற ஒரு நேசிப்பதற்கும் நாம் கடந்து வர வேண்டும். தேவனே அன்பு கூற இவ்வளவு நாளும் அன்பு கூர்ந்தது போதும் ஐயா. அது இல்ல, சீமோன் பேதுரை பார்த்து ஆண்டவரே நீ என்னில் அன்பு கூறுகிறாயா, திரும்பவும் அதே கேள்வி, நீ என்னில் அன்பு கூறுகிறா அடையப்பா, இப்பதானே கேட்டீங்க, இல்ல நீ என்னில் அன்பு கூறுகிறாயா. ஆண்டவர் 3 தடவை ஒரு நபரை பார்த்து கேட்கிறார், நீ என்னில் அன்பு கூறுகிறாயா. ஏன் ஆண்டவரே இந்த வேலை, தேவனில் அன்பு கூறுங்கப்பா, அளவில்லாத அன்பு, எதையும் தேவனுக்கு கொடுத்து விடுகிற ஒரு அன்பு. அன்பு என்ன செய்யும் தெரியுமா, அன்பு என்ன செய்யும் தெரியுமா, தன்னால் நேசிக்கப்படுகிற ஒரு நபருக்கு எதையும் செய்யும். அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என்னையும் உன்னையும் நேசித்தபடினால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து சிலுவையிலே தன் குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையான அன்பு எது தெரியுமா, எது தெரியுமா, உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் எதையும் செய்வீர்கள், எதையும் செய்வீர்கள். ஏன் தெரியுமா, நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். அநேக பிள்ளைகள் என்ன நினைக்கிறது தெரியுமா, அம்மா அடிக்கிறா அப்பா அடிக்கிறான்னு சொல்லி என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், இவங்க என்ன அன்பில்ல, இவங்க என்ன அன்பில்ல. வேதம் சொல்லுகிறது அன்பு செய்கிற தகப்பன் தான் சிச்சிப்பான் சொல்லி வேதத்தில் சொல்லப்படுற, அன்பு செய்கிற மகன் தான் தன் பிள்ளையை கண்டிப்பானா என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அநேக தாய் தகப்படி தெரியும், என்ன தெரியுமா, பிள்ளைகளை அடித்து விட்டு கவலைப்படுகிறவர்கள், பிள்ளைகளை அடித்து விட்டு போய் அழுகிறவர்கள், பிள்ளைகளை பேசிவிட்டு போய் கண்ணீர் பிடிக்கிற அநேக தகப்பன் தாய்மார்களை தெரியும். பிள்ளைகளோ அவருடைய வயதோ என்னவோ தெரியல, இந்த காரியத்தில் இருமாப்பாய் இருந்து விடுகிறார்கள். தேவன் மீது அன்புள்ளவர்களாய் இருங்கப்பா, தேவனை நல்லாய் நேசிங்க, தேவனுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க, உடத்தில இருக்கிறவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு ஊட்டி விடுங்க, விட்டு விடுங்க, கொடுத்து விடுங்கப்பா. கிருபையுள்ள ஒரு வாழ்வு, தேவனுடைய சமூகத்திலே நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற வாழ்வு, நல்ல பங்கு சமன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து அவர் போதிக்க தொடங்கினார். தேவ வார்த்தைகளை நன்று கேளுங்கள், தேவ வசனத்தை நன்று கேளுங்கப்பா, தேவ வசனத்தை நல்லாய் வாசிங்க. தேவ ஏன் தெரியுமா, நீங்கள் எவ்வளவுத்துக்கு வளர்ந்திருக்கிறீர்களோ அப்படி இருந்தால்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியும். நீங்கள் எவ்வளவுத்துக்கு தேவனுக்குள்ளே தேவ வார்த்தைகளை புஷ்டி அடைந்திருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள்ளே நடத்த முடியும் ஐயா. எப்படியே விட்டுவிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். அடுத்தது 1 சாமுவேல் 28 வசனத்துக்கு சீக்கிரம் வாங்கள். 1 சாமுவேல் 28
ஆகியால் அவன் கர்த்தருக்கென்று அவள் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னால் என்ன தெரியுமா சொல்லி தேவனத்தில் ஜபம் பண்ணி பொருத்தனை செய்தால் என் பிள்ளை உமக்கு நான் கொடுத்து விடுவேன் ஆண்டவரே, என் பிள்ளை உமக்கு நான் கொடுத்து விட. இதை நான் வாசித்து தியானிக்கிற பொழுது எனக்கு வந்தது அந்த ஊழியக்காரன் சொன்னதை, அநேக இன்ஜினியர்ஸ் அநேக டாக்டர்ஸ் அநேக உயர்ந்த பகுதிகளில் இருக்கிறவர்களை விட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மேலானவன் ஐயா. தாய் தன் பிள்ளை தேவனுடைய சமூகத்திலே வளர வேண்டும், தேவ பக்தி உள்ள மனுஷனாக இருக்க வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பாத பட்சத்திலே அந்த மகனை நடத்துவது சரியான கஷ்டமாகும். தாயா இருக்கிற நீ உன் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே வளர்க்க கட்டுக்கடி. வயது சென்ற காலத்தில் கண்ணீர் விடுவதிலே எந்த பிரயோசனமும் கிடையாதப்பா. பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டிய இந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தேவ சமூகத்தில் எப்படி இருப்பது, தேவனுடைய சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும், தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும், தேவ சமூகத்தை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. அண்ணாலோ தன்னுடைய பிள்ளையை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டால் அந்த விட்ட மகன்ல ஒரு ஆச்சரியம் நடந்தது என்ன தெரியுமா? அந்த விட்ட மகன்ல ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது என்ன தெரியுமா? 2:26 வாசிங்கள். 2:26
சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து
கொண்டான்.
சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
தேவ சமூகத்திலே கொண்டு வந்த மகன் வளர்ந்த விதத்தை பார்த்தீர்களா? அநேக பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவார்கள், மனுஷர்களை மதிக்க மாட்டார்கள், முதியவர்களை மதிக்க மாட்டார்கள், வயதுக்கு மூத்தவர்களை கனம் செய்ய மாட்டார்கள். அடுத்த விதத்திலே வயதுக்கு மூத்தவர்களை நன்றாய் அணுகிக் கொள்ளுவார்கள். ஆனால் தேவனா, ஆண்டவரா, ஆராதனையா, அண்ணா தேவனுடைய சமூகத்திலே நல்ல தாய்ப்பாருங்க கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விட்டால் இங்க இருந்து வள, நீ தேவனுடைய பக்தியிலே வளரணும், தேவ ஊழியத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறது நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நீ ஜனங்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள. அவன் பிறகு பாத்தீங்கன்னா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் புரண்டோடு நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு அநேகர் கொண்டு ஹாஸ்டல்ல விடுகிறார்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், இன்னைக்கு அங்கே அனுப்புகிறார்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், டாக்டராக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், அதாக வேண்டும், இதாக வேண்டும். ஆனால் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுங்கப்பா. அவர்கள் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பயந்தவர்களாக தாய்மார்களை பார்த்து இவள் கிருபை பெற்றவள், இவள் ஆசீர்வதிக்கப்படுவாள், நல்ல சந்ததியை பெற்றெடுத்தாள் என்ற வாக்குகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரித்தாக தேவனுடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை விடுங்கள். அவர்கள் தேவ பயத்தோடு வளருவார்களாக. பிள்ளைகள் எல்லாவற்றையும் விரும்புவார்கள், ஆனால் கற்றுக் கொடுக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய பொறுப்பாகும். பிள்ளைகள் எல்லாவற்றையும் விரும்புவார்களா? இல்லை, அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை விளக்க வேண்டும். அம்மா எப்படி செய், தம்பி எப்படி செய், இதுதான் சரி, இதுதான் பிள்ளை என்பதை அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். வாசிக்காதீர்கள், ஆபிரகாமை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனை கொடு, உன் ஒரே பேரான குமாரனை கொடு, எனக்கு அவன் வேண்டும், கொடுப்பியா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறபடினால் என் மகனை உமக்கு கொடுத்து விடுகிறேன். இன்றைக்கு தேவன் உங்கள் சமூகத்திலே வந்து உன் பிள்ளை எனக்கு கொடுப்பா, நான் அவன் ஒரு ஊழியக்காரனாய் பயன்படுத்த போறேன் சொல்லி சொன்னா எத்தனை பேர் நீங்கள் விரும்புவீர்கள்? ஆண்டவரே, அவன் படித்துக் கொண்டு இருக்கிறான், ஆண்டவரே அவன் யூனிவர்சிட்டியில் அறவாசியில் நிற்கிறான், ஆண்டவரே அவன் இன்ஜினியரிலேயே ஆக வேண்டும், ஆண்டவரே அவன் டாக்டரிலேயே ஆக வேண்டும் என்று சொல்லுவீர்களா? இல்லாவிட்டா, இல்லையா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், என் சந்ததி உன்னை நேசிக்க வேண்டும், நான் உண்மையிலே அன்பு கூறுகிறதை விட என் பிள்ளைகள் உண்மை நேசிக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் தூக்கி விடுவோமா? எதையப்பா செய்வோம்? நல்ல தாய்மார்களே, நல்ல தகப்பன்மார்களே, உங்கள் சந்ததி நல்லா இருப்பதற்கு உங்கள் சந்ததியை தேவ சமூகத்திலே விட்டு வளருங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஊழியத்தை செய்ய கற்றுக் கொடுங்கள். எதை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த எண்ணத்தோடு நாம் செய்கிறோம் என்பதே முக்கியமாகும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஓ என் மகனுக்கு அது தெரியாது, என் மகனுக்கு இது தெரியாது என்று சொல்லி, ஐயா நான் சொல்லுகிறேன் கேள், தெரிந்தது எதுவோ அதை செய்து கற்றுக்கொடு, உன் பிள்ளைகளுக்கு எது முடியுமோ அதை சொல்லிக் கொடு. தேவ சமூகத்தில் இருக்கட்டும், தேவ சமூகத்தில் தேவ அன்பிலே வளரட்டும், அது நாளைக்கு உனக்கு நன்மையை கொண்டு வரும், நாளைக்கு உன் குடும்பத்துக்கு நன்மையை கொண்டு வரும். உன் தாய், உன் தகப்பன் யார், இவர்களா உன்னை பெற்றெடுத்தார்கள், ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லத்தக்கனவையாக. ஐயா உங்களுக்கு தெரியுமா, நல்ல ஸ்திரி, நீதிமொழிகள் 31 சொல்லப்படுகிற நல்ல ஸ்திரி, அவன் நடக்கிற நடக்கைகளிலே அவனுடைய புருஷன் உயர்ந்த இடங்களில் இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஸ்திரி தேவனுக்கு பயப்படுகிற இஸ்திரி, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசியுங்கள். அந்த இஸ்திரி அவள் செய்கிற செயல்களையும் அவள் நடக்கிற நடத்தலையும் அவளுடைய புருஷன் எங்கே இருப்பானாம், சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பானாம். எல்லா ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் நல்ல தாய் தப்பன்மால் இருந்து அழுது புலம்பி ஜபித்ததின் ஒரே ஒரு ரகசியமே, எல்லா ஊழியக்காரர்களும் இன்றைக்கு நின்று படிப்பதற்கு காரணம் அவருடைய தாய்மார், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கிறவர்கள் கண்ணீரோடு புலம்பின ஒரு காரியமே. ஆபிரகாமே, உன் புள்ளி எனக்கு கொடப்பா, உன் புள்ளி எனக்கு கொடு என்று சொல்லி அங்கே நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பாருங்க, இதுல ரூத்துடைய காரியம் இருக்கிறது, அதை நான் சும்மா சொல்லிட்டு ரூத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுது, அவள் குணசாலியான ஸ்திரியா, அவள் குணசாலியான ஸ்திரி. நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. குணசாலியா, குணசாலி உள்ளவர்களா இருங்கப்பா. ஒரு பெண்ணுடைய லட்சணம் எங்க இருக்கிறது தெரியுமா, அவளுடைய குணத்தில இருக்கிறது, அவருடைய நடத்துகள்ல இருக்கிறது, அவருடைய பேச்சுல இருக்கிறது, அவருடைய செயல்கள்ல இருக்கிறது. ரூத்தை குறித்து கணக்கு பேசலாம் பாருங்க, அவள் தன்னுடைய மாமியானோடு இணைந்து தேவையான எல்லாவற்றை அவள் மாமியார் சொல்லுகிறார், ரூத்தை குறித்து நீ குணசாலியான ஸ்திரி என்று நான் அறிந்திருக்கிறேன் ஐயா, நீ குணசாலியான ஸ்திரி. இதை குறித்து பேசலாம், அதை அப்படியே விட்டுறேன் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா நீதிமொழிகளில் பல காரியங்கள் குணசாலியான ஸ்திரியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்ததும் என் மனதுக்கு விருப்பமாக இருக்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பார்த்துட்டு நான் முடிச்சிடுறேன். திருப்புகளுங்கள் அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்கள். இந்த காரியத்தை நான் பார்த்து நாங்கள் முடிச்சிருந்த பாருங்க. நீ அப்போஸ்தலர் 9:36 வாசிங்கள்.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையில் தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேர் உள்ள ஒரு சிசி இருந்தாள். அவள் நற்கிரிகைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீடர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்க செய்திருந்த அங்கிகையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால்
படியிட்டு ஒரு விதவை, ஒரு பெண்மணி அவருடைய வாழ்நாளில் அவள் செய்த காரியம் மகத்தான ஒரு காரியம் என்று செய்து முடித்து மடித்தாள். தெரியுமா உங்களுக்கு, அந்த பெண்மணியை குறித்து வேதத்திலே அசாதாரணமாக இந்த இடத்திலே தான் தொற்கால் மறித்ததின் பிற்பாடுதான் தொட்கால் செய்த நன்மையான காரியங்கள் வெளிப்படுகிறது. நான் அடிக்கடி இந்த காரியத்தில் பேசுகிற பொழுது சபையே உங்களை பார்த்து நான் கேட்கிறது, நான் மறித்த பொழுது இந்த சபையார் பார்த்து என்ன சொல்லுவார்கள், நான் மறிக்கிற அந்த நாளிலே 4 பேர் வந்து என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள். தொட்கால் என்று மனுஷன் இருக்கும் வரைக்கும் அந்த மனுஷன் யார் என்று தெரியாது, எவர் என்று தெரியாது, அவர்களை விசாரிக்கவில்லை. ஆனாலோ ஒரு நாள் அவள் மறித்து விட்டாள். ஒரு கூட்ட ஜனம் எழும்பி வருகிறது, ஊழியக்காரர்களை அனுப்புகிறார்கள், வாயாயிங்க, ஏ தொற்கால் என்ற மனுஷி அவள் வாழுகிற அந்த வாழ்நாள் முழுத்திலும் என் பிள்ளைகளுக்கு உடுப்பு தச்சு தந்தாளப்பா, என் பிள்ளைகளுக்கு உடுப்பு வேண்டி தந்தா, சாப்பாடு இல்லாமல் அழுது கொண்டு இருந்த பொழுது எனக்கு சாப்பாடு கொண்டு தந்தா. இப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒரு தாய்மார்களாக சபையில இருக்கிற அன்பு தாய்மார்களே வளருங்கப்பா, வளருங்கப்பா, வளருங்க. மற்றவருடைய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் போல அணுகிக் கொள்ளுங்கள். மற்றவருடைய பிரச்சனைகளை கூடுமானால் பங்கு பெறுங்கள். மற்றவருடைய பிரச்சனைகளை கூடுமானால் உதவி செய்யுங்கள். தொட்கால் என்கிற விதவை அவள் மறித்த பொழுது தேவ ஊழியக்காரர்கள் வந்து, அந்த ஊழியக்காரர்கள் கூட அதுக்கு முன்பாக அவர்களை குறித்து கேள்விப்படலப்பா, கேள்விப்படை, தொட்காலா யார் அவள் தெரியாது, தொட்காலா எங்கே இருக்கிறாள் தெரியாது. ஆனால் மறித்த பொழுது, மறித்த பொழுது, மறித்த பொழுது ஒரு கூட்ட ஜனம் வந்து நிற்கிறது, இதோ பார் உடுப்புகளை பார், இதோ பார் என் பிள்ளை போட்டிருக்கிற உடுப்பை பார், என்ன ஐயா இவள் தான் எங்களுக்கு தந்தா, இவளை எழுப்பு, இவள் இல்லாவிட்டால் எங்களுக்கு கஷ்டம் இல்லையா, இவளை எழுப்பு, இந்த தாய் எனக்கு வேண்டும். நீ மறிக்கிற அந்த நாளில் ஒரு கூட்டம் உன்னை வந்து சொல்லுமா, ஐயா பாஸ்டர் தயவு செய்து இந்த மனுஷனை எழுப்பி விட்டுருங்க, பாஸ்டர் இந்த மனுஷனை எழுப்பி விட்டுருங்க, ஏன் ஏப்பா இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்தார், நான் வாழ்வதற்கு மிகப்பெரிய பொறுப்பு இவள் தங்கி இருக்கிறது, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வீங்களா. உங்களுக்கு தெரியுமா வேதத்தில் ஒரு பகுதி என்ன தெரியுமா, முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா, திக்கெட்டவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. இது முக்கிய மிகப்பெரிய பங்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்த எல்லாருக்கும் நன்மைகளை செய்து அனுப்பினார் சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, இது குறித்து கணக்க பேசலாம். பாருங்க, இது குறித்து கணக்க பேச சங்கீத 41:1 சீக்கிரம் வாசிங்க. சங்கீத 41:1 சீக்கிரம் வாசிங்க.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
சிறுமைப்பட்ட மனுஷன் மேல சிந்தையாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான்.
ஐயா, அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி. ஓ தொட்டாலே நீ பாக்கியவதி. ஏன் சிறுமைப்பட்டவர்கள் மீது நீ சிந்தை உள்ளவனாக இருந்தாயே? நான் போன வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் பைபிள் ஸ்டடியில சொன்ன, பாருங்க, இந்த பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எந்த குறைச்சலும் இந்த தேசத்துல கிடையாது. வேண்டாதத வேண்டி கொடுத்து அவங்க 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 அவங்களை மூழ்க வைத்திருக்கிற. பாருங்க, எங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேண்டாதெல்லாம் வேண்டி கொடுத்திருக்கிற. பாருங்க, சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மீது சிந்தையுள்ளவர்களாக இருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோடு இன்னும் ஒரு பிள்ளையை சேர்த்துக் கொள்ளுங்கள். தேசத்துல ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார். இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நான் அன்றைக்கு பேசினேன். இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த பாரு, தேசத்துல இப்படி இப்படி ஜனங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உன்னை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நீ உதவி செய்ய வேண்டும், நீ இப்படி உதவி. இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. சொல்லிக் கொடுக்க அடிக்க உங்க பிள்ளைகள் இவைகளை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இந்த தேசத்தினுடைய தராதரத்திலே வளர்ந்து கொள்வார்கள். இந்த தேசம் எப்படி நன்றாக இருக்கிறதோ அதிலேயே வளர்ந்து கொள்வார்கள். இந்த தேசம் நல்லா இருக்கிறது, சாப்பாடு நல்லா இருக்கிறது, எல்லாம் டெக்னிக்கெல்லாம் நல்லா இருக்கிறது, இதுலயே வளர்ந்து கொள்வார். இல்லை, இனி உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. என்ன இந்த வாமா, இதை சொல்லுற கேள். தேசத்துல என் ஜனத்துல என் நான் இருந்த வீடுகள்ல, என் பக்கத்து வீடுகள்ல இருந்த ஜனங்கள் இப்படி இருந்தார்கள், நீ உதவி செய்ய வேண்டும், நீ நன்மை செய்ய வேண்டும். இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வேலை செய்கிறார்களா, அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் சம்பளத்திலே நீ ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏதோ அப்பா அம்மா செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை நித்திர கொள்ள விடாதீங்க. அநேக பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மார் விடுகிற பெரிய காரியங்கள் இவை. சொல்லிக் கொடுப்பதல்ல, அப்பா அம்மா செய்தால் காணும். பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சந்ததி உருவாகிறதே, அந்த சந்ததி நல்லா இருப்பதற்கு நீங்கள் இந்த நாட்கள்ல விதை தரலுங்கள். தாய்மார் சொல்லிக் கொடுங்க, பிள்ளைய நீ இப்படி செய்ய வேண்டும். ஏழைகள் இருக்கிறார்கள், எளியவர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற தேசத்தில் எளியவர்கள் இல்லாத இருக்கிறதுண்டோ? இந்த பாஸ்டர் சீக்கிரத்தில் அந்த கடிதங்களை எடுக்க வேண்டும் நான் விரும்புறேன். ஒவ்வொரு அம்மாவும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு பிள்ளையும் எழுதுகிற எழுதுகளை வாசிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும் அந்த கடிதம். அதை நான் சீக்கிரத்தில் தருவோம். பாருங்க, ஒவ்வொரு அழுவார்கள், ஒவ்வொருத்தரும் தன் பிரச்சனையை சொல்லி, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி, எனக்கு இப்படி. அப்படி பார்க்கிற பொழுது நாம் இருக்கிற இடம் எவ்வளவு தெரியுமா? நாம் இருக்கிற உயர்ந்திருக்கிற இடம் எவ்வளவு தெரியுமா? இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே உண்டாயிட்டப்பா. இன்னைக்கு நாங்கள் இந்த தேசத்துல இருந்தே சொல்லுகிறோம், எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி. ஐயா, இலங்கையில இருக்கிற ஜனங்கள் அப்படியானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் வறுமை கோட்டிலே வாழ்ந்தால் அவர்கள் வறுமை கோட்டைக்கு கீழே வாழுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தமாகும். சிறுமைப்பட்டவருடைய சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான். அது தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
தீங்கு நாட்கள், தீங்கு நாட்கள் தேவன் ஒரு காரியத்தை செய்வார். அந்த மனுஷனை அவர் விடுவிப்பாரா? விடுவிப்பாரா? எப்பொழுது? யாரை விடுவிப்பார்? இதுல பல ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள் மேல தங்கி இருக்கிற மனுஷனுக்கு சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தீங்கு வரும், ஆனால் அந்த நாட்கள்ல அவர் என்ன செய்வாரா? தப்புவித்து விடுவார். அவர் தூக்கி எடுத்து விடுவார். அவர் தூக்கி கொண்டு விட்டு விடுவார். யோபுடைய சம்பவத்திலே ஆண்டவர் பிசாசை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நீ எதையும் அடி, ஆனா உயிரை மாத்திரம் தொடக்கூடாது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாரு, பிசாசானவன் புடகில போட்டு உன்னை புடைக்கிறதுக்கு வர்றான், உன் உயிருக்கு மாத்திரம் ஒன்னு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். தீங்கி நாட்கள் தேவன் அவர்களை விடுவிப்பார். ஐயா, எப்பொழுது? ஏழைகளுக்கு இறங்குங்க, எளியவர்களுக்கு கொடுங்கப்பா. இந்த தேசத்திலே அநேகர் கஷ்டப்பட்டு அங்கங்க இருந்தாங்கன்னு சாப்பாடு ஏதோ செய்து கொடுங்க. ஒருவேளை அவர்களுக்கு இந்த பாருங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கிறவனுக்கு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படியானால் நீ இதுவரைக்கும் செய்த காரியங்களை தேவன் கவனியாதிருப்பாரோ? நீ சுதந்திரிக்கலன்னு நான் உன் பிள்ளைகளை சுதந்திரிக்க வைப்பார். ஐயா, ஆண்டவர் பல தலைமுறைகளுக்கு அவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்வார். அவர் வாக்கு கொடுத்து விட்டு வாக்கு மாறுவதற்கு மறுபுத்திரன் கிடையாது, நீ நானும் கிடையாது. பாருங்க, அவர் சொன்னால் அதை செய்வார். தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
எனக்கு இதுதான் பிடிச்சது. பாருங்க, என்ன தெரியுமா, அவனுடைய சத்துருக்களுடைய கையில அவங்க இஷ்டத்துக்கு என்னை உன்னையும் கொடுக்க மாட்டார். ஏன், ஏழைகளுக்கு நீ இறங்கினாய், எளியவர்களை நீ கண்ணோக்கி பார்த்தாய், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும் சொல்லி இறங்கி கொடுத்தியே, அதை நினைத்து சத்துக்களுடைய கையிலே உன்னை தூக்கி கொடுக்க மாட்டார். ஒருவேளை சத்துருக்கள் வந்து நிற்பார்கள், யோ வாங்க, ஆனா தேவன் கொடுக்க மாட்டார். பிசாசுடைய கையை கொண்டு ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டார். காரணம், நீ ஏழைகள் எளியவர்கள் மீது சிந்தையுள்ள ஒரு மனுஷனா இருந்தபடியினாலே. நல்ல தாயே, நல்ல தகப்பனே, இந்த தாய்மார் தினத்தை நாளிலே உன்னிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறது என்னவெனில், உங்கள் உள்ளத்தை ஏழைகளுக்கு திறந்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே விட்டு விடுங்கள். தேவனுடைய கிருபைக்குள்ளே மூழ்கி இருங்கள். அதுதான் பலன், வேற எதுக்கும் கிடையாது. அதுதான் பலன். உங்கள் துக்கத்தையும் துயரத்தையும் தேவ சமூகத்திலே விட்டு விடுங்கள். இந்த தாய்மார் தினத்திலே நல்லொரு குணசாரியான ஸ்திரியாக தேவனுடைய சமூகத்திலே திரளுங்கள். குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருங்கள். பிள்ளைகளை தேவ பயத்திலே வளர்க்கிறவர்களாக இருங்கள். குடும்பத்தை விசுவாசத்துக்களை கடத்தி செல்லுகிறவர்களாக இருங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை அளவில்லாத சந்தோஷத்துக்குள்ளே நடத்தி செல்லுவாராக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.